الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا أيها الحاضرون أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى موصلة إلى رحمة الله يقول الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنا لنحن نحيي ونميت ونحن الوارثون صدق الله العظيم وعن ابن عمر رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم ثلاث لا ترد الوسائد والدهن واللبن رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் பிரம்மாண்டமான வையகத்தின் சொந்தக்காரனான அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிழ மேலான கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது அழகான முறையிலே பின்பற்றிருந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஊ தாபிஈன்கள் நாளை வறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அன்னாருடைய வழிமுறைகளை அழகான முறையில் அறிந்து தெரிந்து பின்பற்றுகிறார்களோ பின்பற்ற இருக்கிறார்களோ அத்துணை பேர்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமை ஜுமாவுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் இல்லமாம் பள்ளி வாயிலே அழைத்து காப்புடைய நீயத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இறைநேசர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் படைத்தவனான அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸ்வியத்தும் நஸ்வியத்தும் செய்து கொண்டேன் அன்பு கட்டளை விளக்கின்றேன். அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையை பார்க்க போறோம். பிரச்சனை அல்ல, இஸ்லாம் சொன்ன பிரகாரம் அந்த விடயத்தை செய்யாததன் காரணமாக சமூகத்தில் ஆகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனை, சொத்து பிரச்சனை. அன்பான சகோதரே, பெரியார்களே, இது எந்த அளவுக்கு பயங்கரமான பிரச்சனையாக இருக்குது என்றா, இலங்கை நாட்டுடைய கணிப்பீட்டின்படி நீதிமன்றங்களில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள்ல அதிகமான பிரச்சனை சொத்து பிரச்சனை, அதிகமான பிரச்சனை சொத்து பிரச்சனை. இந்த சொத்து பிரச்சனையில அதிகமானவர்கள் நீதிமன்றத்தில் அதிகமாக சீரழியக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஒரு உம்மத்தாக எங்கட உம்மத்து கணிக்கப்படுது. 100%க்கு 60% சொத்து பிரச்சனைகள் நீதிமன்றங்கள் முஸ்லிம்களுடைய பிரச்சனையாக, 100%க்கு 60% பிரச்சனைகள் முஸ்லிம்களுடைய பிரச்சனையாக இருக்குது, சொத்து பிரச்சனையாக இருக்குது. அன்பாத சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் சொத்து பிரச்சனை வரும், என்ன காரணம்? எங்களுக்கு மத்தியில் ஒரு ஆணும் ஹதீதும் தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட இவரது சமூகத்துக்கு மத்தியில் சொத்து பிரச்சனை எதற்காக வருகிறது, என்ன காரணம் என்று அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா, முதலாவது காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சமாக நடந்தது. பிள்ளைகளுக்கு மத்தியில சொத்துடைய விடயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைய கடைபிடிக்காம விட்டதுதான் ஆறு பெரிய பிரச்சனை. சொத்து பிரச்சனைக்குள்ள அடிப்படையில் முதலாவது என்ன, பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில சொத்து பிரிக்கிற நேரத்தில் அது முறையாக செய்யல, இதனால முதலாவது வந்து சரி. இரண்டாவது காரணம், சரி கொடுத்த அளந்து கொடுக்காம விட்டது, அளந்து கொடுக்காம விட்டது. சொத்துன்னு வரும்பொழுது அனந்தர சொத்துன்னு வரும்பொழுது அவைகள் அளந்து கொடுக்கப்பட வேண்டும், அவைகள் சரியாக பிரிக்கப்பட வேண்டும். எனவே அளந்து கொடுக்காதது இரண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை, வேலிகளை சரியா போட்டு இல்ல. ஒரு ஏக்கர் காணி, அஞ்சு புள்ளைகள், மூணாம்பளை புள்ள, ரெண்டு பொம்பளை புள்ள, எப்படியோ வச்சுக்கொள்ளுங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். ஒரு ஏக்கர் காணி, எல்லாம் வேண்ட வயிற்றுல பிறந்த புள்ள, வாப்ப நினைக்கிற எல்லாம் வேண்ட புள்ள, அஞ்சும் ஒரே மாதிரி ஏண்ட புள்ள, இவங்களுக்குள்ள வேற்றுமை எல்லாம் காட்டக்கூடாது, வேலிகளை போட்டு பிரிச்சு புள்ளையில பிரிக்க கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டு அவரு கபருக்கு போய் தருவாரு. கபரு போனதுக்கு பின்னால நான் ஏசுறான் தம்பிக்கு கோபம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, நாசமா போனவன் ஈக்கே கிட்ட சரியா அளந்து தந்திருந்தா, வேலிய போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்தீங்குமா? யாரு ஏசுற? சொத்து கொடுத்தாரே, கபர்ல இருக்கிறாரே, அந்த வாப்பாக்கு அந்த நாய் செஞ்ச வேலை அல்லாஹ் பாதுகாக்கணும். எனது சமூகத்தில் ஏராளமானவர்கள் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. நாலாவது, ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால சொத்துக்கள், நான் நேற்று சொன்ன மாதிரி ஷரியாவுடைய முறைப்படி, ஷரியா மார்க்கம் சொல்லக்கூடிய முறைப்படி சொத்துக்களை பிரிக்காம விட்டதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணம். எந்த அளவுக்கு என்றா சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஆச்சரியமான செய்தி, ஒரு அதிசயமான செய்தி, ரெண்டு அடி காணிக்காக, ரெண்டே ரெண்டு அடி காணிக்காக நீதிமன்றத்தில் 48 வருஷமா கோர்ட்ல கேஸ் பேசிக்கொண்டிருக்க கூடிய குடும்பங்களும் இருக்கிறாங்க. அப்படியே குடும்பம் தொடர்ந்து வருது. மடைநூல் ரெண்டு அடி காணிக்காக 48 வருஷம் அலைந்த அலைச்சல், செலவழிச்ச செலவழிப்புக்கள், செலவழிச்ச பணம் பஜார்ல ஒரு ஏக்கர் வாங்கிருச்சு. ஏ இல்லாத்துக்கு இல்ல, நாங்க விட்டு கொடுக்கணும், நாங்க செகண்டாவ, நாங்க பயமா, அவன் கேஸ் போட்டா எங்களுக்கு போற தெரியாதா, எங்களுக்கு பேச தெரியாதா என்ற ஒரு மமதி, ஒரு வரட்டு கௌரவம். இதுக்கு எல்லாம் காரணம் என்ன, சரியா சொல்லக்கூடிய முறையில நடக்கல. முதலாவது விலையும் கொள்ளணும், இந்த சொத்துக்கள் அடிப்படையில முதலாவது பார்க்கணும். என்ன தெரியுமா, இன்றைக்கு அனந்தரம் என்னன்னு விளங்குது இல்ல, அனந்தர சொத்து விளங்குது இல்ல, நன்கொடைண்டா என்னன்னு விளங்குது, எல்லாம் பல்க் ஆக்கி எல்லாம் பின்னி பிணைஞ்சி அப்படியே ஒரு ஜாதி வாக்குல, இது அனந்தர சொத்தா அல்லது நன்கொடையா கொடுத்ததா, ஒன்றுமே விளங்குது இல்ல. முதலாவது நன்கொடை என்ன பார்ப்போம். ஒரு குறுகிய நேரம் தான் இருக்குது, மிச்ச பெரிய தலையங்கம், கொஞ்சம் அவசரமா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது நண்பரை நான் தெரியுமா, நண்பரைன்றது ஒரு மனிதர் தன்னுடைய சுய விருப்பத்தோட இன்னொரு சகோதரனுக்கு அன்பளிப்பாக ஒன்று கொடுக்கிறது, சந்தோஷமா கொடுக்கிறது, அவர் எதிர்பார்க்காத நிலைமையில கொடுக்கிறது, இதுக்கு பேர் அன்பளிப்பு. ஒரு நாளும் அனந்தர் சொத்து இப்படி கொடுக்கலாம், அனந்தர் சொத்து இப்படி கொடுக்கலாம், ஆனா நண்பரே அவர் விரும்பின மாதிரி கொடுக்கலும், விரும்பிய அமைப்புல கொடுக்கலும், விரும்பியத்தை கொடுக்கலும். அன்பான சகோதரி பெரியார்களே, அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜாஅஹு மின் அஹ்லிஹி மஅரூஃபன் மின் கைரி இஸ்ராஃபின் வலா மஸ்அலத்தின். அவங்கள யாருக்காவது சரி ஒரு ஹதியா கிடைச்சிச்சு, ஒரு சகோதரர் நல்ல ஒரு பொருளை உங்களுக்கு ஹதியாவை தந்தாரு, சந்தோஷமா தந்தாரு, திருப்தியோட சந்தோஷமா உங்களுக்கு ஹதியா தந்தாரு, நீங்க அதை கேட்கவும் இல்லை, நீங்க எதிர்பார்க்கவும் இல்லை, உங்களுக்கு கிடைக்குதுண்டா, நபி அவங்க சொன்னாங்க பல்லியம் அது அவர் வாங்கி கொள்ளட்டும். யாராவது ஒரு ஹதியா தந்தா வாங்கிக் கொள்ளட்டும், அதாவது வேணா விட்டு திருப்பி கொடுக்க வானாம். ஏனண்டா பைன்னமாக இந்த ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பான சகோதரி பெரியார்களே, அதுவும் அந்த மனிதனுக்கு கிடைக்க இருந்த அல்லாஹுடைய ரிஸ்க்கு தான். அது அல்லாஹு தாலா ஒரு மனிதன் மூலமாக அவருக்கு கொடுத்திருக்கிறார். எனவே யாருக்காவது சரி விரும்பாம அவர் கேட்காம ஒரு ஹதியா கிடைக்குதுண்டா அவர் எடுத்து அதை எடுத்துக் கொள்ளட்டும். அதே நேரத்தில் இன்னும் சொன்னாங்க சொன்னாங்க, அதே நேரத்தில் உங்கள யாருக்காவது சரி ஒரு சகோதரர் ஒரு பூவை தாராரு, பூண்டா ஒரு நறுமணம் நறுமணத்தை தாராரு, சந்தோஷமா தாராரு, நீங்க அத வேணாம்னு சொல்லவானு வேணாம்னு சொல்லவானா. சிலவங்களுக்கு தலைவலி இருக்கும், அத்தனை கொடுத்து பூசிங்கன்னா சிலவங்களுக்கு செட் ஆகாது, அத்தனை செட் ஆகாது, அதை பூசிக்கொண்டு தலைவலியில் நோயில போக தேவையில்லை. ஆனா பூசலுமா வாங்கலுமா வேணாம்னு சொல்லவானும் மனம் மனம் கொடுக்கிறது ஒரு சுண்ணத்தி, அக்கர் கொடுக்கிறது ஒரு சுண்ணத்தி, அதை வாங்கிக் கொள்ள நம்பி உங்க அழகான பொருளை சொன்னாங்க. மஹ்மல் அதை சுமக்கிறது பெரிய கஷ்டம் உண்டு இல்ல, அது மிச்சம் வாசனமாகவும் இருக்கும். அதனால மனம் யாராவது தந்தா அத்தர் தந்தா வாசனை திரவியம் தந்தா நீங்க வாங்கிக் கொள்ளுங்க என்பதாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே நேரத்துல அன்பான சகோதரி பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபிர்களோட ஹதியாவையும் எடுத்திருக்கிறாங்க, காபிர்களுக்கும் ஹதியா கொடுத்திருக்கிறாங்க. நல்ல விலை கொள்ளணும், ஹதியாண்டா எங்கடாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிற அந்த யாசகம் கேட்டு வாரவங்க எங்கட பாசியில செல்றா பிச்சை கேட்டு வாரவங்களுக்கு கொடுக்கறதான் ஹதியான்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற ஹதியா என்றது உண்மையிலே அதுக்குள்ள வார்த்தை இல்ல, சந்தோஷமாக மன திருப்தியோட கொடுக்கற எல்லாமே ஹதியா தான். இன்னொரு கிடைக்கிறது இன்னொரு கொடுக்கறது அதுக்கு பேர் ஹதியா, நன்கொடை நன்கொடை எல்லாம் விலை கொள்ளும். எனவே அன்பாவது சகோதரி பெரியார்களே, நண்பரை கொடுக்கவும் நண்பரை எடுக்கவும் இதுல எந்த மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, என்னுடைய சகோதரர் மன விருப்பத்தோட சந்தோஷமா தேவையில்லாத ஒரு வஸ்தை அல்லது ஒரு போதை வஸ்தை சந்தோஷமா தாராரு, இந்தாங்களே இதை நீங்க எடுங்களே என்ற ஹதியா. நபியவங்க சொல்லிக்கிறாங்க வானம்னு சொல்ல வானம் சொல்லிக்கிறாங்க, தாங்க வாங்கி எடுக்க தேவையில்லை. கிட்டதுல ஒருத்தர் வாயில போட்ட தூள் தூள் பகிட்டீங்க அது ஹதியா கொடுத்த அவர் வந்து செல்றாரு, அதுல என்ன செய்யுது நீ அவர்த்தே கொடுத்து சொல்லுங்க இது ஹராம். நபியவங்க சொன்னாங்க நல்லது கிடைச்சா எடுக்கோரும் அதை கொடுக்கோமேலும் எடுக்கோமேலும். அதே நேரத்தில் காவிர்களுடைய ஹதியாவை எடுக்கோமேலும் காவிர்களுக்கு ஹதியா கொடுக்கோமேலும் காவிர்களுக்கும் ஹதியா கொடுக்கலாம். ஏனண்டா கபிலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியத்தல் குஃபார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காவிர்களுடைய ஹதியாவை கபூல் செஞ்சிருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க. கபில ஹதியத்த கிஸ்ரா, கிஸ்ரா மன்னனுடைய ஹதியாவையும் எடுத்திருக்கிறாங்க. வஹதியத்த கைசர், கைசருடைய கைசர் மன்னனுடைய ஹதியாவையும் நபி அவங்க எடுத்தாங்க. வஹதியத்தல் முகவுகிஸ், முகவுகிஸ் மன்னனுடைய ஹதியாவையும் எடுத்தாங்க. கமா அஹ்தாஹு அல் குஃபார் அல் ஹதாயா வல் ஹிபால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி காவிர்கள் கொடுத்த ஹதியாவை எடுத்தாங்களோ அதே மாதிரி காவிர்களுக்கு ஹதியாவும் கொடுத்திருக்கிறாங்க. எனவே ஹதியா கொடுக்கறதுல எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த முரண்பாடும் கிடையாது. எப்படியும் கொடுக்கலும் எப்படியும் வாங்கலும் ஹலாலானதா இருக்கணும் என்ற நிபந்தனை தான். அன்பா அந்த சகோதரி பெரியார்களே, அதுக்கு பின்னால இன்னொரு விஷயம் வரும். என்னண்டா ஹதியா கொடுக்கறது எடுக்கிறது சரி, பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி கொடுக்கற எப்படி எடுக்கிற, எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை புள்ளனாலும் வச்சுக்கொள்ளுங்க, பத்து புள்ள இருக்கிறாங்களே அல்ஹம்துலில்லா பத்து புள்ள இருக்கிறாங்க, புள்ளைகளுக்கு வாப்பா ஹதியா செய்ய போறாரு, எப்படி ஹதியா செய்யணும் எப்படி நண்பரை கொடுக்கணும் நபி அவங்க அதையும் சொல்லி தந்தாங்க. சொன்னாங்க இன்னி நஹல்து இப்னி ஹாதா குலாமன் கானலி, யா ரசூலல்லாஹ் இந்த ஏண்ட மகன் நுஅமானுக்கு
எனக்கு இருந்த ஒரு அடிமையை இவருக்கு நான் ஹதியா செஞ்சேன், நண்பரையா கொடுத்தேன் என்று சொல்லி பஷீர் ரலி அவங்க நபியவங்கிட்ட சொன்னாங்க. நபியவங்க கேட்டாங்க, அகுல்ல வலதக்கு நகல் தமிஸ்லஹாதா, ஏ பஷீரே ரலியல்லாஹு, உங்களுக்கு நிறைய புள்ளைக்கிறாங்க, எல்லா புள்ளைகளுக்கும் இப்படி கொடுத்தீங்களா, இதே மாதிரி கொடுத்தீங்களா என்று கேட்ட நேரத்துல அந்த சஹாபி சொன்னாங்க, இல்லா அப்படி இல்லை, இந்த மகனுக்கு மட்டும் கொடுத்தேன் யார சொல்லலா. சொன்னாங்க, ஒரு புள்ளை கொடுத்துட்டு வந்து என்ன அதுக்கு சாட்சியாக்க வேணாம், ஏனென்றா ஒரு அநியாயத்துக்கு நான் சாட்சியா இருக்க மாட்டேன். அன்பான சோதனை பெரியார்களே, நல்ல விலையை கொள்ளுங்க, பிள்ளைகளுக்கு மத்தியில் ஹதியா கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பிள்ளைக்கு மேல எங்களுக்கு எத்தனை புள்ள இருந்தாலும் சரி, ஆம்பளை புள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை புள்ளையா இருந்தாலும் சரி, நன்கொடைன்னு கொடுத்தா எல்லாருக்கும் சமனா கொடுக்கும், முறையா கொடுக்கும், வித்தியாசம் இல்லாம கொடுக்கும், வித்தியாசப்பட்டு கொடுப்போமா இருந்தா நாங்க சேர பெரியோர் அநியாயம், பெரியோர் அநியாயம், பாவமும் கூட. அதனால பிள்ளைகளுக்கு மத்தியில ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு வேறுபாடு இல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் நன்கொடை கொடுக்கறதுல எல்லாருமே சமன் தான். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு, இப்ப நன்கொடை பிள்ளைகளுக்கு முறையா தான் கொடுக்கணும், ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, இப்ப கொடுத்த நன்கொடைய திருப்பி வாங்கிடுமா என்ற ஒரு மசலாவும் வரும். ஒருத்தர் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் மன திருப்தியோட ஒருத்தருக்கு ஹதியா செஞ்சாரு, ஒரு பொருளை கொடுத்தாரே, அதை திருப்பி எடுக்கலுமா, எல்லா வேலையும் கொள்ளுங்க, திருப்பி எடுக்கலுமா என்று கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆயிது ஃபி ஹிபதிஹி கல் ஆயிது ஃபி கைஹி. இது புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிங்க சொன்னாங்க, கொடுத்த ஹதியாவை திருப்பி எடுக்கிறதுக்குதானே, கொடுத்த ஹதியாவை கொடுத்த நண்பரைய திருப்பி எடுக்கிறதுக்குதே நாங்க சக்தி எடுத்து, சக்தி சக்திய வெளியெடுத்து திரும்ப அந்த சக்திய குடிக்கிற மாதிரி, திருப்பி வாய்க்குள்ள எடுக்கிற மாதிரி என்று நபி அவங்க உதாரணம் சொன்னாங்க. அவ்வளவு கேவலமானது, அவ்வளவு அருவறுப்பானது. சகோதரர்களே, ஹதியான விலை கொள்ளுங்க, எனக்கு இல்லாம இன்னொரு கொடுக்கறதுல ஹதியா இல்ல, எனக்கு தேவையானது நான் எனக்கு தேவைக்கு வச்சுக்கொள்ளணும், எனக்கு தேவையில்லை அது மேல் மிச்சம் ஆகிக்குது, இன்னொருத்தருக்கு சந்தோஷமா கொடுத்துட்டேன், அதை திருப்பி வாங்க முடியாது, அதை திருப்பி எடுக்க முடியாது. நல்ல விலை கொள்ளும், கொடுத்ததை சொல்லி காட்டவுமே இல்ல, திருப்பி எடுக்கவுமே இல்ல. எடுக்கிறது எப்படி, நாங்க எடுத்த சத்திய திரும்ப நாங்களே திரும்ப ரிப்பீட் எடுக்கிற மாதிரி. எவ்வளவு ஒரு செலவு, எவ்வளவு ஒரு அசிங்கியம் செய்வோமா இல்ல. அதனால நல்ல விலை கொள்வோம், ஹதியா கொடுக்கலாம் எடுக்கலாம், பிள்ளைகளுக்கு மத்தியில நீதிமான் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ளணும், காவிர்களுக்கும் ஹதியா கொடுக்கலாம், காவிரியுடைய ஹதியா எடுக்கலாம், ஹலாலா இருக்கணும். அதே நேரத்துல கொடுத்த ஹதியாவை திருப்பி வாங்கவும் இயலாது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரே ஒரு சலுகை, ஒரே ஒரு சட்டம் இருக்குது. என்ன தெரியுமா, நாங்க கொடுத்த ஹதியாவை திருப்பி எடுக்கலா இல்லல் வாலித, பெற்றோர்களை தவிர வாப்பா உம்மா தந்தத்தை, வாப்பா ஹதியாவாக எங்களுக்கு ஏதாவது தந்தாரு, தந்துட்டு வாப்பா கேட்கிறார் திருப்பி, மகன் நான் தந்த அந்த ஹதியாவை திருப்பி தாங்கண்டா, கொடுத்தே ஆகும், கொடுத்தே ஆகும், நல்ல விலைகளும், கொடுத்த திருப்பி எடுக்கலாது. ஆனா வாப்பாக்கு பெற்றோர்களுக்கு தங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த ஹதியாவை திருப்பி எடுக்கலாம், திருப்பி எடுக்கலாம், கேட்டா கொடுக்கணும், கேட்டா வாப்பா கேட்கிறாரு, மகனே நான் உங்களுக்கு தந்ததை திருப்பி தாங்க வாப்பா என்று கேட்டா மகன் கொடுக்கணும். இதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்குது, வாப்பா உம்மாக்கு மட்டும். அதே நேரத்துல இன்னொன்று இருக்குது, மனைவிக்கு கொடுத்தது, மனைவியை கொடுத்தது. நல்ல விலை கொள்ளுங்க, ஏராளமான பேரு காலி கோட்ல வெக்கம் இல்லாம டிவோர்ஸ் வந்த உடனே சின்ன சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்ல, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக்கி அதை ஊதி அதை பெருசாக்கி. இப்ப கோர்ட்ல கேஸ் வந்திருக்குது, காலியாட்ட கேட்கிறாரு மாப்பிள்ள வெக்கம் இல்லாம, நான் வாங்கி கொடுத்தாலும் தரணும் சொல்லுங்க, நான் கொடுத்தாலும் தரணும், ஹரம் ஹரம் எடுக்க மனைவிக்கு கொடுத்த ஹதியா. சந்தோஷமா இருக்கிறாரு, கல்யாணம் முடிச்ச நேரத்தில் மகர கொடுத்தாரு, மகர திருப்பி எடுக்கவே ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது. அதாவது வெறும் தலாக் சொல்லல, மனைவி தஸ்கர் செய்யறாரு, பெரிய சட்டம். மனைவி இவரை வேணான்னு சொல்றா அப்படி இருந்தா அவரு மகருடைய அறவாசாவை கொடுக்கணும் துகூலுக்கு பின்னால, அது பெரிய ஒரு சட்டம். அது ரெண்டாவது சைட் நான் விளங்கப்படுத்துற என்னண்டா, சொல்ல வர என்னண்டா, மனைவியோட இவர் கொடுத்த மகர், மனைவி கொடுத்த மகர். அதே நேரத்தில் இவர் மனைவியோட சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்தில் செல்லமே தங்கமே என்று சொல்லி தங்கம் தங்கமா வாங்கி கொடுத்திருப்பாரு, வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்திருப்பாரு, பிரிட்ஜ் வாங்கி கொடுத்திருப்பாரு, ஊட்டு எழுதி கொடுத்திருப்பாரு. இப்படி ஹதியா கொடுக்கறது எடுக்கிறது இது சகஜமான விஷயம். நல்ல வேலையை கொள்ளுங்கோ, மனைவிக்கு ஹதியாவை கொடுத்த உண்டையும் திருப்பி எடுக்கலாம் ஹராம். மனைவிக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுத்த ஒன்றையும் திருப்பி எடுக்கலாம் ஹராம். இஸ்லாத்துல அனுமதி இல்ல. இப்ப சிலவங்க யோசிக்கிறாய்க்கும், இதுக்கு பிறகு கவனமா இருக்கணும், இதுக்கு பிறகு அவருக்கு வாங்கி கொடுக்கறதுல கவனமா இருக்கணும், திருப்பி எடுத்த ஹராமே. அப்படி இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், மனைவி சந்தோஷப்படுத்துங்க, அவருக்கு ஹதியா கொடுங்க, அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி ஒரு நிலைமை வந்தால் விலை கொள்ளுங்கோ, நான் கொடுத்ததெல்லாம் இந்த மனைவிக்கு தான், அதை நான் திருப்பி எடுக்கிறது ஹராம். எனவே நல்ல விலை கொள்ளுங்கோ, இதெல்லாம் என்ன சப்ஜெக்ட்டா, ஹதியாவுடைய விஷயம். இது நண்பரையுடைய விஷயம், நண்பரை கொடுத்தா திருப்பி கேட்கலாம். இப்ப ரெண்டாவது சப்ஜெக்ட் வாரேன், நேரம் போய் கொண்டிருக்க அவசரமா முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்பான சகோதரி பெரியார்களே, இப்ப அனந்தரம் தோண்டு வரும். அனந்தர சொத்து என்ன தெரியுமா, வாப்பாடு சொத்து. வாப்பாடு சொத்து, வாப்பா மௌத்தாகினதுக்கு பின்னால அந்த பிள்ளைகளுக்கும் அவரோட மனைவிக்கும் அவரோட குடும்பத்துக்கும் போய் சேரணும், இதுதான் அனந்தரம். அனந்தரம் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க தான் உங்களை உயிராக்குறோம், நாங்க தான் மௌத்தாக்குறோம், நாங்க தான் அனந்தரக்காரர்கள். ஒன்றும் இல்லாமத்தான் வருவான் அல்லாஹ் சொல்றான். எனவே முதலாவது அனந்தர சொத்து யாருக்கு சொந்தம், அல்லாஹ்வுக்கு சொந்தம், அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ் சொல்றான், அது நாங்க எடுத்துருவோம், அது எங்களுக்குள்ளது. அன்பாக சகோதரி பெரியார்களே, எனவே நல்ல விலை கொள்ளுங்க, ஒரு வாப்பா உயிரோட இருக்க கிட்ட அவட பிள்ளைகளுக்கு வராசத்தாக வர முடியாது, அனந்தர சொத்தாக வர முடியாது, அனந்தரம் எடுக்க முடியாது. நல்ல விலை கொள்ளுங்க, ஒத்தக்க மௌத்துக்கு பின்னால அவட சொத்துக்கள் பகிரப்படுமா இருந்தா அதுதான் அனந்தரமே தவிர உயிரோடு இருக்க கிட்ட பகிரக்கூடியது அனந்தரமாக மாட்டாது. எனவே ஒருத்தர் மௌத்தாகிட்டா முதலாவது என்ன செய்யணும் தெரியுமா, முதலாவது என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் ஐடியா போகும், என்னென்ன எல்லாம் செய்யணும், என்னென்ன எல்லாம் செய்யறானோ, மையத்தை வச்சு சண்டை பிடிக்கிறானோ, மௌத்தி வாப்ப மௌத்தி, இதெல்லாம் சிலவங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும், அதில் இப்படி எல்லாம் நடக்குதா, மெம்பர்கள் சொல்றீங்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, கண்ணால காண்றோம், காதால கேட்கிறோம், பயங்கரமா இப்படியும் ஒரு உள்ளமா, இப்படியும் மனிதர்களா, அல்லாஹ் பாதுகாக்கணும், களிமா சொன்ன மக்கள் இப்படியா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சிலர்களுடைய நடத்தை, எல்லாரும் அல்ல சிலர்களுடைய நடத்தை இருக்குது. வாப்பட ஜனாதாவை முன்னுக்கு வச்சுட்டு சண்டை பிடிக்கிறானோல், அது யாருக்கு, இது யாருக்கு, அது யாருக்கு, இது யாருக்கு. நல்ல வேலை கொள்ளுங்க, ஒத்தர் மௌத்தாகிட்டா முதலாவது அவருடைய சொத்துல இருந்து முதலாவது என்ன செய்யணும் தெரியுமா, அவர் அடக்கம் செய்யறதுக்குள்ள ஏற்பாட்டுக்குள்ள காசை எடுக்கணும். அவரை கவன் தொடவ அவர் அடக்கம் செய்யற செலவுகள் எல்லாத்தையும் முதலாவது அந்த அவருடைய சொத்துல இருந்து எடுக்கணும். ரெண்டாவது அவருடைய கடன் இருந்தா அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். ஏராளமான ஆக்கள், அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, நேரம் இடம் கொடுக்கறதில்ல, ஏராளமான ஆக்கள் இன்றைக்கு மையத்தை ஜனாதா கொண்டு வச்சதுக்கு பின்னால அஞ்சு பேர், ஆறு பேர், புள்ள பத்து பேர் இருக்கிறாங்க, நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க, பெரிய காசுக்காராக்கள். இப்ப ஜனாதா கொண்டு வச்ச உடனே பள்ளி ஹதரத்து கேட்பாரு, இந்த ஜனாதாவுடைய கடனை யார் பொறுப்பெடுக்கிறீங்க, யார் பொறுப்பெடுக்கிறீங்க? நான் என்னுடைய அன்பான உலமாக்களை கொண்டு சொல்ல விரும்புகிறேன், அல்லாஹுக்காக வேண்டி யாருமே சொல்லவானாம், ஜனாசாவை வச்சுட்டு சொல்லவானாம், இவருடைய ஜனாசாவுடைய இந்த ஜனாசாவுடைய கடனுக்கு அவங்களோட குடும்பம் பொறுப்பண்டி அல்லாஹுக்காக வேண்டி சொல்லவானாம், யாஜாவுத்த பேரை சொல்லுங்க. குடும்பம் பொறுப்புன்னே ஏராளமான இடங்கள் நடக்குது, கடனை வந்து கேட்கிறாங்க. நீங்க நானாட்ட கேளுங்களே அவர் சொல்ற, நீங்க தம்பிட்ட கேளுங்களே அவர் சொல்ற, நீங்க மச்சான்ட்ட கேளுங்களே. ஏ குடும்பம் தானே பொறுப்பு, யாருன்னு பேர் சொல்லலையே. ஏராளமான இடங்கள் அநியாயம் நடக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால கட்டாயம் யாருன்னு பேரை சொல்லும். இன்னாரி நான் பொறுப்பெடுக்கிறேன் வாப்பான கடனை, அது நீங்க குடும்பத்தோட சேர்ந்து மசூரா பண்ணி கொடுங்க, அது சப்ஜெக்ட் வேற. ஆனா பேர் சொல்லப்படும், பேர் சொல்லப்படும் இந்த ஜனாதாக்கு யார் கடனுக்கு பொறுப்பு. எனவே ரெண்டாவது செய்ய வேண்டிய வேலை அந்த ஜனாதாவுடைய கடனை நிறைவேற்றத்துக்கு அந்த ஜனாதாவுடைய சொத்துக்கள் எடுக்கணும். மூணாவது அந்த ஜனாதாவுடைய வசியத்துகளை நிறைவேற்றணும், அந்த ஜனாதாவுடைய வசியத்துகளை நிறைவேற்றணும். இந்த இதை செஞ்சதுக்கு பின்னாலதான் அவங்களோட குடும்பத்துக்கு மத்தியில, பிள்ளைகளுக்கு மத்தியில, மனைவிக்கு, பாட்டன் இப்படி அவங்களுக்கு மத்தியில் அந்த சொத்துக்கள் பிரிக்கப்படும். ஜாமிலியா காலத்தில் ஒரு அநியாயம் நடந்துச்சு, ஜாமிலியா காலத்தில் ஒரு அநியாயம் நடந்துச்சு. என்னண்டா, ஒருத்தர் மௌத்தாகிட்டா எல்லாரும் சேர்ந்து வந்து, எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்களோட குடும்பத்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த சொத்துக்கள் எல்லாம் எடுத்துருவாங்க. பிள்ளைகளுக்கோ, அந்த ஜனாதாவோட பிள்ளைகளுக்கோ, அந்த ஜனாதாவுடைய மனைவிக்கோ ஒன்றையுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை திறக்கினா, ஆண்களுக்கும் பங்கிருக்கிறது, வாப்பா உமா விட்டு வந்த விட்டு சென்ற அதாவது வாப்பாவுடைய சொத்துக்கள் ஆண்களுக்கும் பங்கிருக்கிறது, குடும்பத்துக்கும் பங்கிருக்குது, உறவினர்களுக்கும் பங்கிருக்குது, அதே நேரத்தில் பெண்களுக்கும் பங்கிருக்குது, அவருடைய மனைவிக்கும் பங்கிருக்குது என்பதாக அல்லாஹ் விளங்கப்படுத்தி சொல்றான். மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர் நஸீபம் மஃபூலா, யாருக்கும் கையடிக்கிறா. கொஞ்சமா இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, மௌத்தான சொத்து கொஞ்சமா இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, சமனாக முறையாக பிரிக்கப்பட வேண்டும். நசீபம் மஃபூலா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ் நிர்ணயித்த சட்டம், இதுல யாருக்கும் கையடிக்கலாது அன்பாதவர்களே. எனவே அதுக்கு பின்னால்தான் சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும். எனவே மிம்மா பல்ல மின்ஹு அவ் கஸர், கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி. இந்த ஆயத்துக்கு தஃசீர் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, எந்த அளவுக்குண்டா மௌத்தானவர் சட்டிப்பான முட்டியாய்க்கீழும் உடுத்த உடுப்பாய்க்கீழும், அதாவது அற்பமாக இருக்கலாம், அது ஜனாதாட மௌத்தானவர்கள் இருந்தா அது பிரிக்கப்படும். எத்தனையோ பேர் சண்டை பிடிச்ச வரலாறு வைக்குது, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வாரக்கு நேரத்தில் வாப்பட சாரம் எல்லாம் இங்க மூத்த நானா கேட்கிறாரு, வாப்பட சாரம் எல்லாம் இங்க, அதெல்லாம் தம்பி எடுத்துருவிதான் பாரு அநியாயக்கார. ஒரு சாரத்தை விட்டு போனா எல்லாம் எடுத்துருவிதான் சேர்த்து அதையும் எடுத்துருவிதான். இதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, உடுப்பா இருந்தாலும் சரி, சட்டிபான முட்டியா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கொஞ்சமோ அதிகமோ அது கட்டாயம் பிரிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பாத சகோதரர்களே, பெரியார்களே, எனவே சொத்துக்கள் முறையாக பிரிக்கப்பட வேண்டும். சொத்துக்கள் அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, அது முறையாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் அளித்துகிறது. அன்பாத சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நேரத்தில் இப்படி ஒரு சட்டம் வரும், இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருந்து வர, இப்ப எங்கடைய ஹாலாத் என்னண்டா, எங்களுக்குள்ள பிரச்சனை வாரக்குள்ள ஹாலாத் என்னண்டா, ஒருத்தருக்கு அஞ்சு புள்ளன்னு வச்சுக்கொள்ளுங்க, அஞ்சு புள்ள, ஆம்பளை புள்ள வீக்கு, பொம்பளை புள்ள வீக்குது, எங்க ஆக்கள் எவ்வளவு மடத்தனம் பாருங்க, செல்ற மனைவித்த குடும்பத்தை கூடி செல்ற. என் மூத்த மகன் நிறைய கஷ்டப்பட்டான் குடும்பத்துக்காக, என் மூத்த மகன் நிறைய குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டிருக்கிறான். அந்த பஸார்ல இருக்கிற கடைய மகன் எடுத்து போடும், இவர் பிரிக்கிறார். யாரு பிரிக்கிறது? வாப்பா. அந்த ரோட்டோரத்தில் உள்ள காணி அது மகளுக்கு கொடுங்க, ஊட்டு காணி அது அடுத்த மகனுக்கு, சேர்த்து காணி அது அடுத்த மகனுக்கு, ஈக்கிற ஊடு அது கடைசி புள்ளிக்கு. எங்க சமூகத்தில் உள்ள வளமை தானே அது, ஊடு யாருக்கு? கடைசி புள்ளிக்கு, கடைசி புள்ளி கடைக்குட்டி தானே, செல்லும் தானே. அதனால அது ஆம்பளை இருந்தாலும் சரி, பொம்பளை இருந்தாலும் சரி, ஊடு என்ன கடைசி புள்ளிக்கு தான், கடை மூத்த புள்ளைக்கு, காணி ரெண்டாவது புள்ளைக்கு. இப்படி பிரிக்கலா, இப்படி பிரிக்கலா, இப்படி பிரிக்கிறது ஹராம். இஸ்லாம் சொல்லித்தருதி, குர்ஆன் சொல்லித்தருதி, எப்படி பிரிக்கணும். யூசிக்கும் அல்லாஹு ஃபீ அவ்லாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹஸ்லில் உன்சயைன், சொல்லித்தாரான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில நீங்க உங்களுடைய சொத்துக்களை பிரிக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு பெண்களுடைய பங்கு ஒரு ஆணுக்கு, இரண்டு பெண்களுடைய பங்கு ஒரு ஆணுக்கு. அப்படின்னா உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன், 1.5 லட்சம் ரூபா காசு இது வாப்பட காசு 1.5 லட்சம் ரூபா இருக்குது. ரெண்டு புள்ளைகள் இருக்கிறாங்க, ஆம்பளை புள்ளை வேண்டும் பொம்பளை புள்ளை வேண்டும். இந்த 1.5 லட்சம் ரூபா எப்படி பிரிக்கணும் தெரியுமா? 1 லட்சம் ரூபா மகனுக்கு, 50,000 ரூபா மகளுக்கு, ஒரு பெண்ணுடைய ரெண்டு பகுதி ஒரு ஆணுக்கு. ஏன் அப்படி இஸ்லாம் அப்படி சொல்லுதுன்னு கேட்டா, நல்ல விலை கொள்ளுங்க, ஆண் தான் மகர் கொடுக்கணும், ஆம்பளை யாரு மகர் கொடுத்து முடிக்கணும், மனைவிக்கு ஊடு கட்டு கொடுக்கணும், உடுப்பறவைகள், அவனுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது ஆணுக்கு 2 பங்கு கொடுங்க, அதுல 1 பங்க பெண்ணுக்கு கொடுங்க, அதுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனா இப்ப தலைகீழ அப்படியே அப்படியே தலைகீழ் என்னது வாபஸ் சொல்ற டைம் போகுது, மனுஷன் சொல்லுங்க டைம் போகுது, வாபஸ் சொல்ற தெரியுமா? இந்த எல்லா வேணும் பொம்பளை பிள்ளைகள்தான், அவன் வளர்ந்த அவன் பொழைச்சிருவான், அவன் ரோட்டுக்கு போயிருந்தாலும் பொழைச்சிருவான். யாரு ஆம்பளை புள்ள ரோட்ட போயிருந்தாலும் பொழைச்சிருவான். எல்லா பொம்பளை பிள்ளைகள், எல்லா பொம்பளை பிள்ளைகள் ஒரு வாலிபன் கேட்கிறான் என்று இந்த ஹுத்பா முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு வாலிபன் கேட்கிறான், அதுல சரியா சொன்னீங்க, நாங்க கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துருச்சு, முடிக்கவும் ஒன்றுமே இல்லை, சீதனம் ஹராம் ஹராம் ஹராம்னு கத்துறீங்க, இனி வாப்பமார் ஏதாவது தந்தா அதை வச்சு நாங்க பொழைச்சு கொள்வோம், ஒன்றுமே இல்ல, எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு, எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு, எல்லாம் பொம்பளை பிள்ளைக்குதா, நாங்க எங்க போறது, பொம்பளை பிள்ளை கொடுத்ததை வாங்கிதான் முடிக்கணும். ஆனா அது நியாயம் இல்ல, அது சரியான கூட்டு இல்ல, அதனால யோசிக்கவானா சரிதானே என்று யோசிக்கவானா, மதிப்பு இல்ல, அப்படி கொடுக்கலா அப்படி எடுக்கலா, சீதம் ஹராம், எந்த சந்தேகம் அதுல இல்ல, அது தெளிவான பத்துவா. சட்டம் மாறணும், இஸ்லாமிய சட்டம் வரணும், ஆம்பளை பிள்ளைகளுக்கு கூடுதலா கொடுங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு அல்ல 1 பங்கு கொடுங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரகாரம் எங்கட வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். சவுதியில சொல்றாங்க, அல்லாஹாலம் போய் வந்தவங்க சொல்றாங்க, நான்டா போயில்ல சொல்றாங்க, ஆம்பளை புள்ள பிறந்தா எல்லாண்ட முகரக்கட்டையும் அப்படியே உறங்கிடுமாம். ஐயோ ஆம்பளை பிள்ளையா, இவனுக்கு சொத்து கொடுக்கணும், பொம்பளை புள்ள பிறந்துட்டா சரியான சந்தோஷம், மகர் வாங்கித்தானே முடிப்பாள், எந்த கரைச்சலும் இல்ல, அதே பில்லவுலா அடுத்த சைடு அப்படியே ஆப்போசிட் ஸ்ரீலங்கால பொம்பளை புள்ள, அதுவும் இருக்கிற பயனாடி விட்டுருவான். உங்களுக்கு 2வது பொம்பளை புள்ளையா, உங்களுக்கு 3வது பொம்பளை புள்ளையா, உண்மையில அவரோட மைண்ட்ல ஒன்றுமே இருக்காது, அல்லாஹ் நாடுகள் வாங்கி கொடுத்துறேன் நினைப்பாரு. இவன் கேட்கிற கேள்வி 2வது பொம்பளை புள்ளையா 3வது பொம்பளை புள்ளையான்னு கேட்ட உடனே அப்படியே தலையில சுத்தி அப்படியே உட்கார்ந்துட்டு யோசிப்பாரு, இவன் கேட்டான் ஏன் இப்படி, கொடுக்கணும் சீதனம் கொடுக்கணும், அண்டையிலேந்து சீதனம் சேர்க்க பிடிச்சவன் சேர்த்து 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 1 புள்ளையதான் முடிச்சு கொடுத்த, அடுத்த பிள்ளைக்கு தலை படுத்துருச்சு. நல்ல விலை கொடுங்க சகோதரர்களே, ஒன்ற சொல்றேன், யாரும் சீதனம் கொடுத்து என்ற பிள்ளையை முடிக்கணும் என்று நியத்து வைக்காதீங்க. என்ற பிள்ளைக்குள்ள ஹதியாவை கொடுப்பேன், என் பொம்பளை பிள்ளைக்கு நான் கொடுக்க ஹதியாவை கொடுப்பேன், ஆனா எந்த மாப்பிள்ளை சீதனம் கேட்கிறானோ அந்த மாப்பிள்ளைக்கு என் பிள்ளையை முடிச்சு கொடுக்க மாட்டேன். ஏண்ட அவன் ஆம்பளை இல்ல, அவன் உருவத்தில் ஆண், அந்த அவனுடைய தோற்றத்தில் ஆணாய்கிறான், உண்மையிலே யதார்த்தத்தில் அவன் ஆம்பளை இல்ல, சீதனம் எடுக்கிறவன் ஆம்பளை இல்ல சகோதரர்கள், அவனுடைய ஆண்மையை விற்கிறான், அடிமைத்தனமாகிறான், அல்லாஹ் பாதுகாக்கணும். அண்டாத சகோதரி பிரியார்களே, எனவே நல்ல யோசிச்சு சொல்லுங்க, அண்டையிலேருந்து மிச்சம் முடிச்சு 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 சேர்த்து கடைசியில ஒத்தனை கொடுத்து முடிச்சிடாம நல்ல விலை கொடுங்கோ. யாரு சீதனத்துக்கு சொத்து சேர்க்கிறாரோ, அல்லாட நம்பிக்கை இல்லாம சீதனம் கொடுக்கணும், பிள்ளைகள் கொடுக்கணும், பிள்ளைகள் கொடுக்கணும், கேட்கிறவனு கொடுக்கணும் என்று சேர்க்கிறாரோ, அல்லாஹ் ஒத்தனை ஏற்பாடு செய்வான். இவர டார்கெட்லேயும் ஒரு 50 லட்சம் கொடுப்போம் டார்கெட்லேயும், ஆனா அவருக்கு வார மாப்பிள்ளை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான், 2 கோடி கேட்கிறவனா ஏற்பாடு செய்வான். இப்ப அடுத்த 1.5 கோடிக்கு எங்க போற அன்பான சகோதரர்களே பெரியார்கள், அதனால நியாயமாக நேர்மையாக முறையாக அப்படி சொல்லாதீங்க, ஏன கடைசி பிள்ளைக்கு அது, ஏன மூத்த பிள்ளைக்கு இது, ஏன இளைய பிள்ளைக்கு இல்ல அது அப்படின்னு யாரும் பிரிக்காதீங்க, முறையாக பிரிங்க, வேறு வேலை போட்டு கொடுங்க. சகோதரர்களே, வேலிகளை போடுங்க. சொத்துக்கள் மௌத்தானதுக்கு பின்னால்தான் அனந்தரமாகும். இருந்தாலும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் தான், ஒரு வயசுல பிறந்த பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க தமிழ்ல, தாயும் பிள்ளையானாலும் தாயும் பிள்ளை மாயினாலும் வாயும் வயிறும் வேற. அவனுக்கு இந்த ஒரு மனைவி வந்ததுக்கு பின்னால அவள் குத்தி விடுவாள். என்னத்த அவனுக்கு பெரிய துண்டு, நீங்க தோடு வாக்களிக்கிறீங்க, உங்களுக்கு சின்ன துண்டு இல்லையா, அந்த மாமரத்தோட சேர்த்து பிடிங்க, அந்த வழிய கொடுக்காதீங்க, எல்லாம் சுருத்துவோம். இப்ப அடி பொடி வந்துடும். காரணம் என்ன தெரியுமா, வாப்பா முறையா இருக்கணும். நீங்க பிள்ளையிலே நீங்க ஏண்ட எல்லாம் ஒரே பிள்ளைகள் தான், எல்லாம் ஏண்ட பிள்ளைகள் தான். ஆனா இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுது, இஸ்லாமிய முறையை நான் செஞ்சுட்டு போறேன், என் மௌத்துக்கு பின்னால கபூர்ல சரி நான் நிம்மதியா இருப்பேன் என்ற ஒரு உணர்வோட கட்டாயமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஷரியாவை பின்பற்றுங்க. இது சொல்லி முடிச்சு மன்னிச்சு கொள்ளுங்க. இஸ்லாம் குர்ஆன் சொல்லி தருது எப்படி பங்கு பிரிக்கணும். சுபஹானல்லாஹ், பங்கு பிரிக்கிறதுன்னு சொல்லி தருதப்பா. மூணுல ஒண்டி, ரெண்டுல ஒண்டி, ஆறுல ஒண்டி, நாலுல ஒண்டி, எட்டுல ஒண்டி. இப்ப ஒரு ஜாதி மூணுல இருக்கும், எட்டுல ஒண்டுனா என்ன, எட்டுல ஒண்டு நாலுல ஒன்று இல்ல, என்னத்து நாலுல ஒன்று. அது சொல்லக்கூடிய இடம் மிம்பர் இல்ல, கட்டாயம் ஒவ்வொருத்தரும் படிங்க. இதுல கூடுதலா பஸார் லைக்கிறவங்க தயங்குறீங்க. அதனால தான் இதை நான் வற்புறுத்தி சொல்றேன் என்றா, இதுல மாஷா அல்லா ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லா எங்களை சந்திக்கிறான், அல்லா எங்களை அல்லா எங்களை புறக்கெடுத்து எங்களை தனவந்தர்களை ஆக்கிக்கிறான், உம்மத்துக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாக அல்லாட பாதையில் செலவழிக்கிறவங்களுக்கு தேவையானவங்களாக அல்லா எங்களை புறக்கெடுத்துக்கிறான். அன்பாத சகோதரிகளை பெரியார்களே, எங்களை சொத்துக்கள், எங்களுக்கு சொத்துக்கள் இருக்குது, எங்களோட பொருட்கள் இருக்குது, இதெல்லாம் முறையாக பகிரப்படணும், பங்கிடப்படணும் என்ற அடிப்படையில் தான் இந்த தலையங்கத்தை நான் வற்புறுத்தி சொல்றேன். அல்லாவுக்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையை கையாளுங்க. குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக்குது, கட்டாயம் ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி. ஆளுங்கள் இருக்கிறாங்க, மதரஸா இருக்குது. அல்லாஹ் அக்பர், நான் அல்காண்டி இதுல ஒருத்தருக்குமே தெரியாது சொல்ல வரல, அதிகமானவங்களுக்கு தெரியாது சகோதரர்களே. இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டம் எப்படி அனந்தர சொத்தை பிரிச்சு கொடுக்கணும், எப்படி அதிகாண்டா என்ன அனந்தரம் என்ன என்ன ஒன்றுமே தெரியாம இருக்கிறோம். அதனால கொஞ்சம் ஹதரத் மாற பிடிச்சி குர்ஆனும் ஹதீஸும் தெளிவா இருக்குது, அவங்கள்ட்ட கேளுங்க, படிங்க. ஹதரத் அவங்க மிம்பர்ல இருந்து எட்டுல ஒன்றுன்னு சொல்லிட்டு அவன் கண்டிக்கு போய்த்தான், எட்டுல ஒன்றுனா என்ன, நாலுல ஒன்றுனா என்ன, ரெண்டுல ஒன்றுனா என்ன, ஆறுல ஒன்றுனா என்ன, மூணுல ஒன்றுனா என்ன, அது எப்படி வரும், கட்டாயம் படிங்க சகோதரர்களே. எனவே அன்பான சகோதரர்களே பெரியார்களே, இந்த சட்டங்களை பேணறதோட கட்டாயமாக ஒரு எச்சரிக்கையை பயந்து கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இப்படி தெளிவுபடுத்துக்கு பின்னால அல்லாஹு தஆலா சூரத்து நிசால தெளிவா விளங்கப்படுத்துறான். இந்த பராயுடைய இந்த அனந்தர சொத்துடைய சட்டங்களை அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அல்லாஹ்வே சொல்றான், ஃபரைலதும் மினல்லாஹ், இது ஏந்த கடமை, நான் கடமையாக்கினதே. வஸியத்தும் மினல்லாஹ், இது ஏந்த வஸியத்து, அல்லாஹ் சொல்றான் இது ஏந்த கடமை, ஏந்த வஸியத்து. تلك حدود الله, இது அல்லாஹ்வுடைய எல்லை, அல்லாஹ்வுடைய வரம்பு, அல்லாஹ்வுடைய கோடி. அல்லாஹ் பின்னால் சொல்றான் இன்னொரு இடத்துல, ومن لم يحكم بما انزل الله, யார் அல்லாஹ் சொன்ன சட்டம் இல்லாம ஒவ்வொருத்தரும் விரும்பின மாதிரி செய்றாங்களோ, فاولئك هم الكافرون, அவர்கள் காபிர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். ومن لم يحكم بما انزل الله, யார் அல்லாஹ் இறக்கின முறைபிரகாரம் சட்டத்தை செய்யலையோ, فاولئك هم الظالمون, அவர்கள் அநியாயக்காரர்கள். ومن لم يحكم بما انزل الله, யார் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் சட்டத்தை செய்யலையோ, فاولئك هم الفاسقون, அவர்கள் கெட்டவர்கள். அநியாயக்காரன், கெட்டவன், காபிர், இந்த மூணு சர்டிபிகேட் யாருக்கு கிடைக்கும்? இஸ்லாமிய ஷரியாவை பின்பற்றாதவர்கள். சொத்துடைய விஷயத்துல தொழுதுட்டேன், நோன்பு பிடிச்சிட்டேன், ஹஜ் செஞ்சிட்டேன், ஜகாத்து கொடுத்துட்டேன், எல்லாம் செஞ்சிட்டேன், இதுல பிழையை விட்டுட்டேன், பெரிய அநியாயம். எப்படி தொழுக கடமையோ தொழுக பருதோ, அதே போல இஸ்லாமிய முறப்படி சொத்துக்களை பிரிக்கிறதும் பருது. அதனால் அன்பான சகோதரர்களே பெரியார்களே, நீண்ட தலையங்கம் என்ன மனுஷ கொள்ளுங்க, ஒரு பத்து நிமிஷம் கூட எடுத்துட்டேன். என்ன சப்ஜெக்ட் இருந்தா இதை இடையில அப்படியே விட்டுட்டு போனா ஒருத்தருக்கு செலவங்களுக்கு தெரியும், இன்னும் செலவங்க என்னதான் சொன்னார் விளங்கலையே என்ற ஒரு இயக்கம் இருக்கலாம். இப்பவும் இது உண்மையிலேயே பூர்த்தி இல்லை, இது உண்மையிலேயே பூர்த்தி இல்லை, இது கொஞ்சம் இது தொட்டூட்டிக்கிறது. ஏராளமான விஷயங்கள் இருக்குது, கட்டாயம் நேரம் ஒதுக்குங்க, கட்டாயம் படிங்க. அல்லாஹ் தஆலா அவன் சொன்ன பிரகாரம் எங்களுடைய எல்லா விடயங்களையும், குறிப்பாக சொத்துறை விடயத்துல அழகான முறையில சரியாக நீதமாக நடக்கக்கூடிய மக்களாகிய அனைவரையும் அல்லாஹ் கருவானாக. அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ், அல்லாஹ் எங்களோட குற்ற குறைகளை மன்னிச்சு அல்லாஹ், அல்லாஹ் எங்களோட குறைகளை மன்னிச்சு அல்லாஹ். ரப்பீ ரஹ்மானே, எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பராயிலுடைய விஷயத்துல அல்லாஹ் அனந்தரத்துடைய விஷயத்துல நீதமாக நடக்கக்கூடிய மக்களாக மாற்றியா அல்லாஹ், ரபி ரஹ்மானே அனந்தரத்தை சரியான முறையில் பிரிக்கக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ், ரபி ரஹ்மானே எங்களுடைய சொத்துக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நீதத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ், நாங்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடைகளையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில சரிசமனாக நடக்கக்கூடியவங்களாக ஆக்கிறியா அல்லாஹ், இதுக்கு முன்னால தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், ரபி ரஹ்மானே இஸ்லாத்துடைய விளக்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், அல்லாஹ் மார்க்கத்துடைய விளக்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளை முழுமையாக விளங்கி உனக்கு அடிபடியக்கூடிய மக்களாக அனைவரையும் மாற்றியா அல்லாஹ், அன்பான வெற்றி பெற
இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.